நண்பர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சிவராமகிருஷ்ணன். இஸ்லாமிய அரசு தீவிரவாத குழு பிடித்து வைத்திருக்கும் ஜோர்டானிய வான்படையின் விமான ஓட்டுநரை விடுதலை செய்யுமாயின் தாங்கள் கைது செய்து வைத்திருக்கும் ஈராக்கைச் சேர்ந்த பெண் ஜிஹாதி போராளியை அவரிடம் கையளிக்க தயாராக உள்ளதாக ஜோர்டானின் செய்தித்துறை அமைச்சர் முகமது அல் மொமானி கூறியுள்ளார். இதை அரச ஊடகம் உறுதிப்படுத்தியுள்ளது.
قال وزير الدولة لشؤون الإعلام الدكتور محمد المومني إن الأردن مستعد لإطلاق سراح السجينة.
அந்த பெண்ணை 24 மணி நேரங்களுக்குள் விடுவிக்காவிட்டால் தங்கள் பிடியில் உள்ள ஜப்பானிய ஊடகவியலாளரான கெஞ்சி கோட்டோவையும் ஜோர்டானைச் சேர்ந்த விமான ஓட்டுநரையும் கொலை செய்யப் போவதாக நேற்று செவ்வாய்க்கிழமை ஐஎஸ் அமைப்பு அச்சுறுத்தல் விடுத்திருந்தது.
இஸ்ரேல் லெபனான் எல்லையில் இஸ்ரேலிய ராணுவ வாகன தொடரணி ஒன்றின் மீது ஹெஸ்புல்லா இயக்கத்தினர் நடத்திய தாக்குதலில் 2 படையினர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகிறது. மேலும் 7 படையினர் காயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது. இஸ்ரேல் இதற்கு பதிலடியாக தெற்கு லெபனான் பகுதியில் பல இடங்களில் ஷெல்களை வீசியது. இந்த ஷெல்லடி வீச்சில் தனது படை வீரர் ஒருவர் கொல்லப்பட்டிருப்பதாக லெபனானில் உள்ள ஐநா அமைதிப்படை கூறுகிறது. ஆனால் எந்த தரப்பிலிருந்து வந்த தாக்குதல் காரணமாக இவர் கொல்லப்பட்டார் என்று அது தெளிவாக்கவில்லை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவில் இணையதட தேடல் இன்ஜின்களை நடத்தும் கூகுள், யாஹூ, பிங் போன்ற நிறுவனங்கள் தங்கள் தளங்களில் பிறக்கவிருக்கும் குழந்தையின் பாலினத்தை கண்டறியும் சோதனைகள் குறித்த விளம்பரங்கள் வெளியிடுவதை இந்திய உச்சநீதிமன்றம் இன்று புதன்கிழமை தடை செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு பொதுநல வழக்கொன்றின் அடிப்படையில் வந்தது. வழக்கை தொடுத்தவர்கள் குழந்தை பிறப்பதற்கு முன்பே பாலினத்தை கண்டறியும் முறைக்கு ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த வசதி குறித்த விளம்பரங்கள் இணைய தேடல் இன்ஜின்களில் தொடர்ந்து வருவதாக தெரிவித்தார்கள்.
கிரீஸில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் பிரதமர் அலெக்சிஸ் சிப்ராஸ் நாடு தனது கடனை திரும்பச் செலுத்த தவறாது என்று தனது அமைச்சரவையின் முதல் கூட்டத்தில் கூறினார். நாட்டிற்கு பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளத் தரப்பட்ட 270 பில்லியன் டாலர் கடன் குறித்த விஷயத்தில் ஒரு நடைமுறை சாத்தியமான, நியாயமான, பரஸ்பர நன்மை தரக்கூடிய தீர்வை யூரோ நாணயத்தை பயன்படுத்தும் நாடுகளுடன் எட்ட தான் விரும்புவதாக இந்த இடதுசாரி தலைவர் கூறினார். ஆனால் சிப்ராஸ் கிரீஸில் மிகவும் வறியவர்கள் சந்திக்கும் மனிதாபிமான பேரழிவை சமாளிப்பதற்கே தான் முன்னுரிமை தரப்போவதாகவும் நாட்டின் இறையாண்மையை மீண்டும் கட்டியெழுப்பப் போவதாகவும் உறுதியளித்துள்ளார்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
உலக அளவில் கால்பந்து கிளப்புகள் சர்வதேச வீரர்களை விளையாட்டில் வீரர்களை வாங்குவது விற்பதில் கடந்த ஆண்டு மற்றும் 4.1 பில்லியன் டாலர்களை செலவழித்துள்ளதாக சர்வதேச கால்பந்து சம்மேளனமான ஃபீஃபா கூறுகிறது. இது ஒரு புதிய சாதனையாகும். இந்த விஷயத்தில் உலகிலேயே அதிகமாக செலவழித்துள்ளது இங்கிலாந்துதான். இங்கிலாந்து கால்பந்து கிளப்புகள் கடந்த ஆண்டு, அதாவது 2014 1.2 பில்லியன் டாலர்களை வீரர்களை வாங்குவது விற்பது தொடர்பில் செலவழித்துள்ளார்கள்.
கடந்த ஆண்டின் இறுதிக்கால ஆண்டில் மட்டும் 18 பில்லியன் டாலர்கள் லாபம் ஈட்டியிருப்பதாக ஆப்பிள் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இது தான் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு பொது நிறுவனம் ஈட்டியிருக்கும் மிகப்பெரிய லாபத்தொகையாகும். இதற்கு முன்பு எக்ஸன் மொபில் மற்றும் கேஸ்ப்ரோம் போன்ற எண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்களின் முந்தைய சாதனைகளை இது முறியடித்திருக்கிறது. இந்த லாபத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு என்பது iPhone 6 மற்றும் 6 Plus மொபைல் தொலைபேசிகளின் சாதனை படைக்கும் விற்பனையின் விளைவாகும் என்றும் ஆப்பிள் நிறுவனம் கூறுகிறது.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
ரஷ்யாவுக்கு வருமாறு விடுக்கப்பட்ட அழைப்பொன்றை வடகொரிய தலைவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று ரஷ்ய அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த அழைப்பை ஏற்று கிம் ஜாங் உன் ரஷ்யாவுக்கு செல்வாரானால் 3 ஆண்டுகளுக்கு முன்னர் பதவியேற்ற பிறகு வடகொரியாவிலிருந்து வெளிநாட்டிற்கு முதல் முறையாக அவர் செல்வார்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.